بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي قرآنه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل ان تنفذ كلمات ربه ولو جئنا بمثله مددا قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله مولانا العلي العظيم غنيم ك الله النبي أهله أن متشهد أهله الله وي بيند أبنان ஏகப்பட்ட ஏவர்களையெல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளையெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி ஹராம் என்று தடை செய்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வை பயந்து எம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் பரிசுத்தமாக அமைத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன் இத்தபுல்லா கண்ணியமி அல்லாஹ்வு நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே குத்பாவினுடைய ஆரம்பமாக இவ்வருடத்தின் இஸ்லாமிய மாதத்தினுடைய ஆரம்ப மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை ஞாபகப்படுத்தியவனாகவும் ஹிஜ்ரி 1437 இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தியவனாகவும் அது சம்பந்தமான ஒரு சில தகவல்களையும் தந்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விடயங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேசலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஹிஜ்ரி 1437 இஸ்லாமிய மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தில் பொதுவாக சொல்ல போனால் குர்ஆன் சொல்கிறது இந்த வான பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்கள் அதிலே 4 மாதங்கள் சங்கீதிக்க மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். புகாரியுடைய ஒரு ரிவாயத்தில் வருகிறது 12 மாதங்களில் இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ஜமாத்துல் உக்ரா, அடுத்தது ஷாபானுக்கு இடையில் வரக்கூடிய ரஜமுடைய மாதம் அப்படியே ஹதீஸ் வருகிறது. ஜமாத்துல் ஆஹ் அதற்கும் ஷாபானுக்கும் இடையில் வரக்கூடிய மாதம் அதாவது ரஜமுடைய மாதம் இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னொன்று சொல்ல போனால் அன்பாக சொரும் என்ற ஒரு வார்த்தை அந்த வசனத்தில் வருகிறது. சொரும் என்று வருகிறது. சொரும் இதை ஆழமாக கவனிக்கணும். பத்மாவோட ஆரம்பத்திலே கொஞ்சம் பேர் தூக்கம் தூங்கினா என்ன நடக்கும்ல, விஷயம் பார்த்தா என்ன நடக்கும், இங்க ஒன்றும் வெளியே பார்த்து விட்டாங்க. நான் எல்லா முன்பாட்டிலையும் எல்லா பயண நிகழ்ச்சிகளையும் சொல்றேன்னா, இந்த பேசப்படக்கூடிய விடயங்கள் நீங்களும் நானும் யாரும் கண்டா ஒரு ஆழமான கிணறு, ஆழமான கிணறு, அந்த ஆழமான கிணத்துல தண்ணீர். இப்ப நாம தண்ணி எடுக்கணும் வெளியே, அது என்னத்தில் எடுக்கணும்னா வாயில எடுக்கணும். வாயில எடுக்கிறா கயிறு கட்டித்தான் இருக்கணும். அந்த ஆழமான கிணறு 200 அடி அங்கதான் தண்ணி வைக்கணும் வெளியே. அந்த தண்ணியை வெளியே கொண்டு வரணும்னா 210 அடியாவது கயிறு வேணும். 90 அடி இருந்து எடுக்கிறார், 190 இருந்து கஷ்டம் முக்கி ரொம்ப குளிஞ்சி இவரு மல்லு கட்டித்தான் தண்ணியை கொண்டு வரணும். 110 இருந்து அதே தண்ணியிலே தண்ணி எடுக்கலாம். என்ன சொல்ற, நீங்க தான் கயிறு, நான் வாழினா தண்ணியை மேல கொண்டு வரணும், தண்ணியை மேல கொண்டு வரணும். அப்ப நீங்க இருக்கிறவருக்கு ஆர்வமா உற்சாகமா இருக்கீங்களோ அதே போல நாம கேட்கக்கூடிய எந்த உலகமாக நீங்க எவ்வளவு உற்சாகமா ஆர்வமாக கேட்பீங்களோ விஷயம் வெளியே வரும். எவ்வளவு உற்சாகம் அப்போ அந்த வசனத்தின் அறமாக பொருள் பொருள் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இது அறமாக நீங்க கவனிக்கணும். பொருள் என்ற வார்த்தை எதுக்கு பாவிக்கிறேன்னா, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீர்கள் அஜுடைய மாதத்தில் ஹரத்தில், ஹரத்தில் என்ற ஒரு வார்த்தை கேட்டிருப்பீர்கள். ஹரத்தில் ஹஜ்ஜாதிகள் கூடியிருக்கிறார்கள், ஹரத்தில் சண்டைபிடி செய்யலாது, ஹரத்தில் பேசலாது, ஹரத்தில் அசிங்கமான வார்த்தை பேசல. எப்படி பேசிருக்கு, ஹரத் என்ற வார்த்தை தான் சொரும். ரெண்டு முழுதும் சங்கை நிற்கிற என்ன, சங்கை நிற்கிற என்ன, எப்படி ஹரத்தில் நீங்க சண்டை பிடிக்க இயலாதோ, எப்படி ஹரத்தில் நீங்க ஒருத்தருக்கு தூசண வார்த்தை பேச முடியாதோ, எப்படி ஹரத்தில் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் ஹஜ்ஜாஜிகள், ஹரத்தில் கண்டுபிடிக்க கூடாது. ஹாஜிகளுக்கு போகக்கூடிய நேரத்தில் அம்மா ஒரு அறிவுரை சொல்றான், ஹாஜிகள் ஹஜ்ஜிக்கு போகும்போது பவன் பரவ பீஹிங்கள் ஹஜ்ஜ பலாரபல வலா புசூக்க வலா ஜிலாலஃபில் ஹஜ்ஜ், நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க ஹரத்துக்குள்ள போனால் பலாரபல வலா புசூக்க அநியாயமான அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. எங்க ஹரத்துல வலா ஜிலாலஃபில் ஹஜ்ஜ், ஹரத்துக்குள்ள நீங்க ஹஜ்ஜிக்கென்று போய்விட்டால் சண்டை பிடிக்க கூடாது. நான் அதிகமா ஹஜ்ஜுடைய காலங்கள்ல இந்த வழிகாட்டி புரோகிராம்கள் செய்யும் போது இளைஞர்கள் சண்டை பிடிக்கிறதா, நம்ம நாட்டில் என்ன நினைக்கிறதா, ரெண்டு பேர் அடிபடிப்பட்டு சண்டை பிடிச்சி இன்னும் ரெண்டு பேர் விளக்கி இதெல்லாம் நாம கற்பனை கிடைக்கிறேன். அது இல்ல சண்டை, உதா ஹஜ்ஜாதிகளுக்கு நான் சொன்னேன், நீங்க அப்படியே சவால் செஞ்சுட்டு வாருங்க, உங்களுக்கு மட்டுமா சவால் செய்ய விடுவாங்க, பல நாட்டு மக்கள் வருவாங்க. சென்ற ஹஜ்ஜில 20 லட்சம் மக்கள் சவால் செஞ்சிருக்காங்க, 20 லட்சம் மக்கள் எல்லாரும் சவால் செய்வாங்க. உங்களை போல 2 மடங்கு இருப்பார் ஒருத்தன், அவரும் சவாபம் கொண்டிருப்பாரு. நீங்க வழி கொடுக்கணும்னா உங்களை தூக்கி ஒரு பட்சமா வச்சுட்டு அவர் சவால் செய்வாரு. அப்படியான மக்கள் தான் வருவாங்க. அப்படி சவால் செய்யும் போதோ, அப்படி சவாபுல வரும்போதோ உங்களோட காத ஒருத்தர் மிதிச்சாங்க மிதிவரும். இதெல்லாம் சொல்றான் ஒடாதிதான் போதூக்க. அந்த நேரத்தில் மாடு மாறி தவால் செய்யறான் என்று சொன்னால் உங்களோட ஹஜ்ஜி வாழ்த்துறாங்க. இதான் வராபர, இதுதான் வராஜிதான் மாடு மாறி தவால் செய்யறாங்க. எங்கிருந்து வந்தாலும் தெரியல. அப்படி ஹஜ்ஜாதி ஹரத்தில் சொன்னால் அது கூடாது, உங்களோட ஹஜ்ஜி நாசமாக உங்களோட ஹஜ்ஜி மாசிலாகிவிடும். இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், 4 மாதங்களை நாங்கள் சங்கையாக்கி வைத்திருக்கிறோம், யுத்தம் செய்வது கூடாது. அதில் அவர்களது முஹர்ரத்துடைய முஹர்ரம் போன்ற ரஜபு முஹர்ரம் துல்கஅதா ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் வான் உரைகளுக்குள் வான் வைக்கப்பட்டுவிடும். நபியுடைய காலத்தில் ஒருத்தர் ஏசினார் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள், சண்டைக்கு போக மாட்டார்கள், வீணான வார்த்தைகள் பேச மாட்டார்கள். முஹர்ரத்துடைய காலத்தில் சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாரும் ஞாபகம் வைங்க, நான் முஹர்ரத்துடைய மாதத்தில் இருக்கிறேன், தங்கையான ஒரு மாதத்தில் இருக்கிறேன், ஹரத்துக்குள்ள எப்படி நான் பாவம் செய்யக்கூடாதோ அதே போல இந்த மாதத்திலும் நான் பாவம் செய்யக்கூடாது. ஹரத்துக்குள்ள நான் எப்படி சண்டை பிடிக்க கூடாதோ அதே போல இந்த மாதத்தில் நான் யாரோடும் சண்டை பிடிக்க கூடாது. ஹரத்துக்குள்ள எப்படி நான் அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாதோ அதே போல இந்த மாதத்திலும் அந்த சண்டை அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது. இதே முஹர்ரம் மாதத்தினுடைய முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஒரு விடயம். பாவம் செய்திருப்போம், பாவத்தில் இருப்போம், தௌபா செய்து மீள்வதற்கும் இது ஒரு சந்தர்ப்பம். மாதத்தில் இருக்கிறேன், சங்கையான மாதம், உன்னுடைய ஹலீஃப், உன்னுடைய நேசர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை விசேஷமாக அவர்களுடைய வாழ்க்கையில் கோடிட்டு காத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் இந்த மாதத்தில் என்னுடைய இன்னென்ன பிழைகளை நான் திருத்திக் கொண்டு தௌபா செய்து விட்டேன் என்று தௌபா செய்யுங்கள், அது கபூலாகிவிடும். இன்னொன்று சொல்லுவேன், இதுல ஒரு சில விடயங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். முஹர்ரம் மாதத்தில் நபியுடைய வார்த்தைகள் ஆழமான கருத்து கொண்டவை. முதலாவது விளைவுங்க, ஒரு வார்த்தை ஜவாபியில் தனி, ஒரு வார்த்தை பேசுவார்கள், அதில் ஆயிரம் வார்த்தைகள் அடங்கியிருக்கும். இன்னொன்று சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் மாதத்துடைய நோன்புக்கு பின்னால் ரமலான் மாதத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, ரமலான் மாதத்துடைய நோன்புக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அதுக்கு அடுத்த சிறப்பு எதுன்னு சொன்னா, முஹர்ரம் மாதத்துல ஒன்பதாவது பத்தாவது நாள் நோன்பு பிடிக்கிறீங்க இல்லையா, அந்த நோன்புக்கு இருக்கிறது, அந்த நோன்புக்கு இருக்கிறது. ரமலானுடைய சிறப்புக்கு அடுத்தது முஹர்ரம் மாதத்தினுடைய ஒன்பது பத்தாவது நோன்புடைய சிறப்பு இருக்கிறது. இது ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அந்த நோம்பை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள், இது ஆழமாக கவனிங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் மதினாவுக்குள்ள போறாங்க. இன்னொருடைய பேசிருக்கிற அல்லாஹ் குரமா பேசு, மதினாவுக்குள்ள போறாங்க. போகும்போது யூதர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் பத்தாவது நாள் நோம்பு பிடிக்காங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இதே நோம்பு பிடிக்காங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரு சொல்லா, முஸா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கூட்டம் திரட்டி போய் கடலிலிருந்து முஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டமும் காப்பாற்றப்பட்டார்களே, அது இந்த நாள் தான். அதை ஞாபகப்படுத்தி இந்த யூதர்கள் நோம்பு பத்தாவது நாள் நோம்பு பிடிக்காங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, மூசாவுடைய விடயத்தில் இந்த யூதர்களை விட எங்களுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு உரிமை இருக்கிறது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களும் நோம்பு பிடிங்க சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை போரிட்டு காட்டினார்கள். இது ஆழமாக உள்ளத்தில் வைங்க, யூதர்கள் பத்தாவது நாள் நோம்பு பிடிக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ஒன்பதாவது நாளும் சேர்த்து பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. யூதரோட ஈக்குவல் ஆகிறாங்க. இந்த விடயம் தாழமாக கவனிங்க, நோம்புடைய விடயம், ஷரியத்துடைய விடயம், பாவம் கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொல்லும் போது, நோம்பில் கூட நீங்கள் யூதர்களோட ஈக்குவல் ஆகிறாதீங்க, பிரிந்து நில்லுங்கள், ஒன்பதும் பத்தும் நீங்க நோம்புங்க, அவங்க பத்து மட்டும் பிடிப்பாங்க. ரமலான் முஹர்ரத்துடைய மாதத்தில் இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் பிடிக்க போகிறோம். ஒன்பதாவது பத்தாவது நாள் கலண்டர்ல எழுதி வைங்க, இன்ஷா அல்லாஹ் வருகிற 23-24 நினைக்கிறேன், 23-24 திகதி முஹர்ரத்துடைய ஒன்பதாவது பத்தாவது நோன்பை நான் நோக்க போகிறேன். இதனுடைய தாத்பரியம் என்ன? நோன்பில் மட்டுமானால் யூதனுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். இதை ஜவாபியில் கனிவென்று சொன்னேன். நபி சுருக்கமான ஒரு வார்த்தை பேசினார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். ஆழமாக கருத்தில் வையுங்கள், நோன்பில் மாத்திரமா நான் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? யூதர்களோடு சேர்ந்தா பிரிந்தா? என்னுடைய
ஏற்பாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது. நான் சென்ற ஒரு குத்துபாவிலே சொன்னேன், நாம் எல்லோரும் பிளேண்டி குடிப்போம் அல்லது டீ ஒண்ணும் அல்லது ட்ரிங்க்ஸ் குடிப்போம். குடிச்சிட்டு என்ன செய்யணும்னா கொஞ்சம் குடிச்சு முடிஞ்சிட்டு கிளாஸ் அடியோடு ஒத்தின மாதிரி கொஞ்சமாக ஏதாவது மிச்சம் வச்சுட்டு நம்ம இருக்கும். அப்படிதானே எல்லாரும் மிச்சம் இருக்கும். பீங்கான சாப்பிட்டாலும் சாப்பிட்டு சாப்பிடாத மாதிரி அங்கெங்கே வச்சு கழுவிடுவோம். திண்ட கையை அப்படியே கொண்டு போய் கழுவிடுவோம். வாலிபர்கள் கவனிங்க, இது யாருடைய பழக்கம்? இது சுண்ணத்தா? இது நபிவழியா? அல்லது வலித்து சொல்லதாக சொன்னாங்க, நீங்க மிச்சம் வைக்கிறீங்களே பிரேண்டி கொஞ்சம், அதுவும் உங்களை பீங்கால கொஞ்சம் 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 கொஞ்சமா சோர்றீங்களே அந்த நேரத்தில் கைகள் இருக்கிறே, அதுவும் திண்ட கை அப்படியே கொண்டு போய் உங்களை சிங்கில உடனடியாக கழுவுறீங்களே, அதுவும் யாருடைய பழக்கம் என்றா யூதர்களுடைய பழக்கம். ஏன் கொண்டு வந்தாங்க? சும்மா கொண்டு வரல, நீங்க தான் இஸ்லாம் படிக்கல, நீங்க தான் புகாரியை பிறந்தல, நீங்க தான் குர்ஆன் படிக்கல, நீங்க தான் முஸ்லீம் படிக்கல, நீங்க தான் நசாரியை திறக்கல, யூதர்கள் திறக்கிறார். என்ன சொல்லுகிறது இஸ்லாம், என்ன சொல்லுகிறது குர்ஆன்? திறக்கி பார்த்தாங்க, முஸ்லீம்களுடைய பழக்கம் எதில் இருக்குதுன்னா உணவினுடைய மிச்சமான பகுதியில் இருக்குது. சொன்னாங்க சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னாலே உங்களை பாத்திரத்தை வலிச்சு திரட்டி நீங்க எல்லாம் வலிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னாலே உங்களை விரலை எந்த அளவுக்கு அதிர வருகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரலை சூப்புவார்கள், கை சிவந்து விடும். விரலை நன்றாக சூப்பி சாப்பிடுங்க. ஒரு பானம் குடித்தால் அதை மீத வைக்காம முழுமையாக குடிங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? எந்த உணவில் பரக்கத்து இருக்கிறது என்று தெரியாது. உணவில் என்ன பரக்கத்து இருக்கிறது என்று தெரியாது. யூதர்கள் இந்த ஹதீஸை எடுத்துதான் இந்த மிச்சம் வைக்கிற பழக்கத்தை முஸ்லிம்கள்ட்ட கொண்டு வந்தாங்க. வலிச்சு சாப்பிடுறையா? சமையல சூப்பரையா? யாரை விட வைக்கம் உங்களுக்கு? நபியுடைய தோழரை விடவா? அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நீங்க எல்லாரும் அபு ஹுரைராவை பற்றி படித்திருப்பீர்கள். லட்சக்கணக்கான ஹதீஸை ரிவாயத் செய்தவர்கள். இன்னும் சிறப்பாக படித்திருப்பீங்க, பசியோட பட்டடியோட மஸ்ஜிது நபவியில விழுந்து கிடப்பாங்க, மக்கள் பைத்தியகாரம் என்று நினைச்சு கழுத்துல விரிச்சிட்டு போவாங்க, அது ஒரு வைத்தியம். முன்னால மஸ்ஜிது நபவியுடைய கவர்னராக இருந்துதான் மௌத்தாகிறாங்க. முதலமைச்சராக, கவர்னராக, மஸ்ஜிது நபவியில இருந்து மௌத்தாகிறாங்க. அவங்களுக்கு ஒரு விருந்து அழைத்திடப்படுது. நன்றாக கவனிங்க, விருந்து அழைப்பு நெல்வருக்கு அப்போ நாம் போயிருக்காங்க. பெரும்பெரும் இது ஒரு முதலமைச்சர் வருகிற விருந்து, சாதாரண மக்கள் வரமாட்டாங்க, பெரும்பெரும் அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. சாப்பாடு பரிமாறப்பட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா பீங்கான எடுத்து, நின்ற பீங்கான எடுத்து நெல்லா வலிச்சு கையை சூப்பி விட்டாங்க. பார்த்துட்டு வந்த ஒருத்தர் சொன்னாரு, சபையில கொஞ்சம் டீசெண்டா நீங்க, நான் சொல்றேன் உனக்கு டீசெண்டே இல்லடா, கையை வலிச்சு சாப்பிடுறாரு. நீங்க வலிச்சு சாப்பிடுறியே, வெக்கம் வெக்கம். நான் சொல்றேன் டீசெண்ட் வார்த்தையை கொண்டு வந்தே யூதர்கள். பின்னாடி நிறைய விஷயம் பேசுவேன். அதுருக்கு சுண்ணத் ஹதீதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாவ்லாயுஹும். இந்த மலையர்களுக்காக, இந்த லூசர்களுக்காக என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நான் விட வேண்டும், விடமாட்டேன். சபையில் இருந்தாலும் சரி, இதைவிட பெரிய சபையாக இருந்தாலும் என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்தை நான் விட மாட்டேன். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இதிலிருந்து கடைசி மட்டத்தில் இருந்து உங்களுடைய உயர்ந்த மட்டம் வரைக்கும் யோசியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் சுன்னத் அதிகமாக இருக்கிறதா, யூதர்களுடைய பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கிறதா, எது பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கிறது? சென்ற ஒரு இடத்துல நான் சொன்னேன், பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக பேசும்போது நாங்க எல்லாரும் சொல்றோம் என்னன்னா, சினிமா பார்க்காதீங்க, இது யூதர்களுடைய திட்டம், குரான் ஓதுதல் நின்று விட்டது, சலாம் சொல்லுதல் நின்று விட்டது, சுமூகமான உறவுகள் இல்லாமல் ஆகிவிட்டது, சினிமா பார்க்காதீங்க, நீங்க பார்க்காதீங்க மட்டுமல்ல உங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டாதீங்க, வேணாம் அது, அது கூத்தாரிகளுடைய பண்பு, அப்துல்லா என்று பேர் வச்சிருக்கிறீங்க, இப்ராஹிம் என்று பேர் வச்சிருக்கிறீங்க, முகம்மது என்று பேர் வச்சிருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள விருந்தாளிகள் வார அறையில மக்காவுடைய படம், மதீனாவுடைய படம், ஆயத்தில் குறிச்சி வரவேற்பறையில் இஸ்லாமியனாக இருக்கிறீங்க, ஆனா ஒவ்வொரு மகரிபிலையும் ஒவ்வொரு கோயிலாக வந்து உங்களை வீட்டுக்குள்ள பூஜை நடக்குது, இதை யார் யோசிச்சீங்க? வீட்டுக்குள்ள பூஜை வாமா, வீட்டுக்குள்ள பூஜை நடக்குது சொல்லுகிறோம், உங்களோட மனைவியை கூட வீட்டுக்குள்ள அளவைக்காதீங்க, பெண்கள் அளக்கூடாது, அது முசீபத்தை கொண்டு வரும் என்று நாம சொல்லுகிறோம். ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய அந்நிய பெண்கள் உங்களோட வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நேரமும் மகளிருக்கு பின்னால் அழுது கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா? நான் சொன்னேன் எந்த அளவுக்கு சொன்னால், மதுரையில் நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லுவாங்க, பிரபலியமாக பேசுவாங்க. நானும் அதுக்கு டெல்லியிலிருந்து நான் மெட்ராஸுக்கு வந்து மதுரைக்கு போனா அந்த கோயிலை பார்க்கணும், என்ன விசேஷம், விசேஷம் நிறைவேறிச்சு, அற்புதம் இல்லை. நாம சொல்றோம் இந்த ஒரு மஸ்ஜித் கட்ட போறாங்க, இனி மஸ்ஜித் கட்ட போறோம் கலெக்ஷன் பண்றீங்க, நோட்டீஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க, நம்மள சமூகம் இப்படி பழகிட்டு, சதகாவை பத்தி தர்மத்தை பத்தி பேசிய சமூகம் இப்படி பழகிட்டோம். அங்க நான் கண்ட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, காலையிலிருந்து மகரிபுக்கு உஷா 9 மணி வரை இருந்து வச்சுக்கொள்ளுங்க, அந்த கோயிலுக்கு உண்டியல் இருக்கு, அந்த உண்டியல்ல காசி இந்த தங்க வேர் தங்கத்தால செஞ்சு, தங்கத்தால சாமிக்கு நேர்த்தி செஞ்சு அந்த உண்டியல்ல போடுறாங்க. அதுல கண்ட ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த உண்டியல்ல ஒரு நாளைக்கு 3 தடவை என்றாங்க, சேர்ந்த காசை நிர்வாகத்தால எண்ண முடியாம மெஷின் வச்சிருக்காங்க, மெஷின் எண்ணுது, காசை கொட்டுறாங்க, கொயின்ஸ் வேலையாக, தால் வேலையாக, மெஷின் எண்ணுது. ஆவிரக்கும் நாசிவா தஸ்லாமாரன் ஹாலியா, கஷ்டப்பட்டு காவிர்கள் அமல் செய்யறாங்க, நரகம் போறாங்களே என்றெல்லாம் பரிதாபமாக குரான்ல சொல்றாங்க. அதை பார்த்து நான் அங்க யோசிச்சேன், என்ன சொல்றது தெரியுமா, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் அது, பட்ட சிறுக்கு நடைபெறக்கூடிய இடம் இந்த கோயில். ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டுக்குள்ள வந்து பூஜை செய்துவிட்டு போகிறது நாம சொல்லுகிறோம், நாம ஓம் சொல்லி, நமசிவாய சொல்லி, லிங்கம், அங்க பெரிய லிங்கம் இருக்குது, லிங்கத்தை பத்தி நான் இங்க பேசல, லிங்கம் படித்த மக்களுக்கு தெரியும் லிங்கம் என்ன, அந்த லிங்கம் உங்களோட வீட்டுக்குள்ள வருது, பூஜை நடக்குது, தூங்கிக் கொண்டிருக்கிறோம், பேரை கேட்டால் சொல்லுகிறோம் நபிவேல சரவாத்தும் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, இந்த முஹர்ரத்தில் முடிவெடுங்கள், நபியுடைய சுன்னத்து தான் என்னுடைய உயிர், யூதனுக்கு நான் மாறு செய்யணும், யூதனுக்கு நான் மாறு செய்யணும், என்னுடைய அடிமட்டத்தில் இருந்து உயர்மட்டம் வரை. நான் சொல்லுகிறேன் மது அருந்தாதீங்க என்று சொல்லுகிறோம், மது அருந்தாதீங்க, அது பட்ட ஹராம், பாவத்தினுடைய ஆணிவர், இங்க யாரு மதுவருந்து விட்டு தௌபா இல்லாமல் மௌத்தாகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்துடைய மதுவை தரமாட்டான், மது சொர்க்கத்தில் ஆறாக ஓடும் என்று சொல்கிறோம். இல்லைங்க, நாங்க மது அருந்து அல்ல, நாங்கள் மது வருந்துறதில்ல, நாங்க தேவைப்பட்டா சிக்கரத்தை மட்டும் குடிப்போம். என்ன சிக்கரத் மட்டும் குடிப்போம். யாரெல்லாம் அந்த வியாபாரம் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் அதை குடிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அதை தன்னுடைய சேப்புள்ள வச்சிருக்கிறீர்களோ, நன்றாக ஞாபகம் வையுங்க. நான் சொன்னதாகவும் உலமாக்கிறதில் கேளுங்க, மது அருந்துவதும் ஒரே பாவம் தான், சிக்கரத் திருஷ்டல் குடிப்பது ஒரே பாவம், ஒரே பாவம் சேமான பாவம் தான். ஏன் தெரியுமா? உங்களோட உடம்புக்கு எதுவெல்லாம் கேடு வருமோ அதுவெல்லாம் ஹராம், அதுவெல்லாம் ஹராம். யார் இதை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை? யூதர்கள். யூதர்கள் சின்னப்பாவன்னாலே, சின்னப்பாவன்னாலே முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க மது வருந்தாதீங்க, மதுதான ஹராம், மது வருந்தாதீங்க, இது ஹராம் இல்லையே. எந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்கள்? முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்கள். யூதர்கள் நான் என்ன சொல்ல வந்தேன், இதை ஞாபகத்துக் கொள்ளுங்க. சினிமாவுக்கு வந்து நீங்களும் படம் பார்க்காதீங்க, அதை விட்டுட்டு நீங்களும் படம் பார்க்காதீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டாதீங்க என்று சொன்னவன நம்மள மூதாதையர்கள் தந்தைமார்கள் ஒரு பதில் சொல்றாங்க, நாங்க பிள்ளைகளுக்கு படம் காட்டல, இந்த அவங்க அந்த அந்த நடிகர் படம், இந்த நடிகர் படம் நாங்க காட்டல, நாங்க காட்டும் காட்டுறோம். வாப்பா இங்க இருந்து விட்டு போகும்போது காட்டூன் சீடி வாங்கிட்டு போறாங்க பிள்ளைக்கு. என்ன காட்டூன் வேணும்? பெஞ்சன். யூதர்களுடைய திட்டம் ஊடுருவிருக்கிறது, யூதர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை எதிர்த்து பாருங்க. நீங்க கேட்பீங்க சினிமா தான ஹராம், கார்ட்டூனுமா ஹராம். நான் சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் உலமாக்களிடத்திலும் தெளிவாக கேளுங்கள், சினிமா எப்படி ஹராமோ கார்ட்டூன் பார்ப்பதும் ஹராம். ஏன் கார்ட்டூன்ல என்ன நடக்கு தெரியுமா? நீங்க உங்க மகனுக்கு கார்ட்டூன் சீடி என்று வாங்கி கொடுக்குறீங்க, அதுல பாப்பீங்க உங்களோட மகன் கார் ரேஸ் போவாங்க, கார் ரேஸ், காரை ரேஸ் பண்ணி முன்னுக்கு போறது, பின்னுக்கு வாரது, எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி மகன் கார் ரேஸ் போவாங்க. எப்படின்னா அவர் மட்டும் போறல, முன்னுக்கு போற ஒரு காருக்கு இடிச்சிட்டு போவார், முன்னுக்கு போற காருக்கு இடிச்சிட்டு போவாங்க. ஒரு ஆப்ஷன் வரும், ரோங் சைடுல ஓவர்டேக் பண்ணி போகும்போது பின்னால போலீஸ் டிராபிக் திரட்டி வரும். கார் ரேஸ் இவர் என்ன செய்வார்னா, இவர் காரால வரக்கூடிய திரட்டி வரக்கூடிய அந்த டிராபிக் போலீஸ் காருக்கு இடிப்பாங்க, இடிப்பாங்க. முன்னால போற பைக்க போலீஸ் முன்னுக்கு போவாரு. இதை போ இவருக்கு இடிச்சு ரோட்டால ஓவர்டேக் பண்ணி போலீஸ் வாகனத்தை இடிச்சு முன்னால போய் இவர் எல்லைக்கு போறதுக்கு பின்னால ஒரு பிரைஸ் கிவுண்ட் நடக்கும். இதை ஞாபகத்துக் கொடுங்க. இன்னொரு கார்ட்டூன் இருக்குது, ஆப்ஷன் வரும், கன் எடுத்து ஷூட் பண்றது, கன் எடுத்து ஷூட் பண்றது. இவர் ஒரு போலீஸாகவும் இவர் ஒரு ஆர்மியாக ஆகுவாரு, கையில வச்சுட்டு வேங்குள்ள பூந்து ரோட்டால போறவனை சுட்டு ஆமைய சுட்டு கேம்புல பாஞ்சி எடுத்துட்டு வருவாரு. உங்கள மகன் சும்மா இருந்து கொண்டே தீவிரவாதத்தை அழகிக் கொண்டிருக்கிறான். யூதர்கள் திட்டம் போட்டுக்கோங்க. நான் சொல்லுகிறேன் ஒரு தியரி எழுதியிருக்கிறது. என்ன தியரியா? அதுக்கு சொல்லுவாங்க மல்தூஸ் தியரி சொல்லுவாங்க, அதை விளங்கப்படுத்தலாம். மல்தூஸ் தியரி யூதர்கள் ஒரு திட்டம் இருக்குது, சனத்தை குறைப்பது, உலகத்தில் சனத்தொகையை குறைப்பது. அந்த திட்டத்தில் ஒன்றுதான் ஒவ்வொரு இடத்திலையும் யுத்தம் நடந்து கொண்டிருப்பது. அதில திட்டத்தில் ஒன்றுதான் இந்த கார்ட்டூன் படம், கார்ட்டூன் படம். இப்ப இந்த கார் ரேஸோ அல்லது இந்த கண்ணால ஷூட் பண்றதோ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆரவாக பறிஞ்சிட்டா என்று பார்ப்பதற்கு யூதர்கள் செய்வாங்க என்று சொன்னா, அதுல வந்த காரையும் அதுல வந்த கண்ணையும் ஃப்ரீயாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் சேர் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட மகனே நீங்க புக்ஷப்புள்ளுக்கு கூட்டி போனவனே அவன் தேடிட்டு எந்த கொப்பில பெல்டன் படம் போட்டிருக்கிறோம் பாப்பா கிட்ட சொல்லுவான், இது வாங்கிட்டாங்க பெல்டன் பெல்டன் கொப்பி தான் கேட்பான், பெல்டன் பேரு தான் கேட்பான், பெல்டன் டிஷர்ட் தான் கேட்பான், எது பெல்டனோ அதைத்தான் கேட்பான். ஏன் அந்த படத்த யூதர்கள் உள்ளத்தை ஆழமாக அறியப்பட்டு விட்டார்கள். நீங்க விளையாட்டு இந்த விளையாட்டு சாமான கடைக்கு போனா ஒவ்வொரு கார்டூன்ல எந்த கண்ண வச்சு விளையாடினாலும் அது இருக்கிறான்னு தருவான். அதை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள அந்த சின்ன சின்ன பிளஸ் இருக்கும் அதை போட்டுட்டு முதலாவது சுடுவான் உண்மை, இரண்டாவது சுடுவான் உண்மாவன, மூணாவது சுடுவான் நானாவே. இப்ப விலங்குதான் யூதர்களுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அவன் என்ன செய்வான்னா அங்க சுட்டு படைகளும் அந்த கொலை செய்த படைகளையும் அதை ஞாபகத்தை வைத்து பாப்பாவை கொலை செய்வான், பாப்பாவை கொலை செய்வான், உம்மாவை கொலை செய்வான். கண்ணியமிக்க அல்லாஹ் உள்ளே இது யூதர்களுடைய திட்டம், யூதர்களுடைய திட்டம். அதனாலதான் இது ஆழமாக பதிந்தால் என்ன நடக்காலும் தான் உங்களோட பிள்ளைக்கு என்ற வார்த்தை வாயில வராது. அது ஓடாது மண்டைக்கு. நீங்க மதரசாவில் கொண்டு விடுவீங்க பிள்ளைய ரெண்டு மணியிலிருந்து மூணரை வரைக்கும் அல்லது மூணரையிலிருந்து ஐந்தரை வரைக்கும் ஒரு மக்தபுக்கு விட்டா அவனுக்கு என்ன சிந்தனையில இருக்கும் தான் இது எப்ப விருந்த வீட்டுல போய் ஒரு கார்ட்டூன் பார்க்க எனக்கு இது ஓடாது, ஏன் மண்டையில எனக்கு வேற சிந்தனைகள் இருக்கிறது. பிள்ளையுடைய அந்த இதுல ஒன்றுதான் நன்றாக கேளுங்க. பிள்ளைகளுடைய விடயத்திலையும் இந்த விடயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய விடயத்தில் பெற்றோர்கள் யூதர்களுடைய விடயத்தில் பிள்ளை பழகுகிறதா பழகுகிறதா இருக்கிறதா என்று ஆழமாக கவனிங்க. அல்லாவுக்கு பயந்ததாக பிள்ளை வளருங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. உங்களோட மகன் பெருநாளைக்கு விடுப்பு இருக்காங்க, அது சாதாரணமாக இருக்காங்க. ஆழமாக கவனிங்க. அது இது வருகிறது. ஆடையில் சிறந்தது, ஆடையில் சிறந்தது என்று சொன்னா உங்களோட ஆடையை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். அதனால தலப்பா கட்டி இப்படி ஒரு ஜுப்பா ஒன்று போடும் என்று சொல்லுவேன். உங்களை பார்த்தா அம்மாவுடைய ஞாபகம் வர வேண்டும். ஆஷா அம்மா கௌரவமான ஒரு ஆடைகள் இருக்காரு. பெற்றோர்களே வந்திருக்கும் வாலிபர்களே உள்ளத்தில் ஆழமாக கையை வைத்து கேளுங்க, ஏந்த ஆடை எப்படி அமைந்திருக்கிறது, என்னுடைய மகனுடைய ஆடை எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி இருக்குது. சில பேர் சேர் போட்டு வாராங்க, சில பேர் ஷேர் போட்டு வராங்க, இவர்றையா தம்பிரையா என்று நாம யோசிக்க வேண்டியிருக்கு. நாற்பது அவர சைஸ் எண்பது தான் போட்டு வந்திருக்கிறது. நாற்பது ஏன் அதிர்ஷ்டம் அதிர்வர்களே அதனை பிறப்பீங்கள், புகாரியை படிங்கள். புகாரியை படிக்கோடு அமல் செய்வதற்கு விவாதம் செய்வதற்கு சண்டை விழிக்கிறதுக்கு இல்ல, புகாரியை வைத்த இமாம்கள் புகாரியை வைத்து அமல் செய்வதற்கு படிக்க. புகாரில புகாரியோட அதிர்வர்களே செல்லமாக செல்லமாக ஆட உறுப்பாங்க. எப்படின்னா இந்த சில்லியா கை இந்த கைய இதுக்குள்ளால எடுப்பாங்க, சாதாரணமாக எடுப்பாங்க. அவ்வளவு லூசா, அவ்வளவு ஃபிட் இல்லாம கலகலந்திருக்கு உடுப்பு, கலகலந்திருக்கு மஷல்லா. இது நபியுடைய உடுப்பு. நம்மள வாலிபர்கள் உங்கள பிள்ளைகள் உடுத்து வாழ உடுப்பை பார்த்தா நமக்கு மூச்சு கட்டுது. இவர் எப்படி ஒன்றுக்கு போனாரு, இவர் எப்படி சிறுநீர் கழித்து கழுவுவாரு, இந்த உடற்போட சிறுநீர் கழித்து கழுவினா சுத்தமாகுமா, தொழுகை சரியாகுமா, எப்படி சாத்தியமாகும், எனக்கு பயமாக இருக்கிறது. இதை தவிர யூதர்களுடைய திட்டம், நாங்கள் சொத்துமாக்களில் தான், பயான்களில் தான், நான் மட்டுமல்ல எல்லாரும் சொல்லுவாங்க தாடி வைங்க என்று சொல்லுவாங்க. தாடி வைங்க. ஒரு ஒரு மனிதர் வந்தார் எமன்ல இருந்து நவீன, அவர் எப்படின்னா மீசையை இதுவரைக்கும் வளர்த்து வாய் மூட வளர்த்து தாடிய வலிச்சிருந்தார். நபி கேட்டாங்க என்ன இப்படி வந்திருக்கீங்க, அவர் சொன்னாரே எங்களை இடைய மகன், அவர் அவசர சொன்னார், அந்த யூதர் அந்த அவசர சொன்னார், எங்களை இடையமா எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறார், தாடியை வலிக்கும்படியும் மீசையை வளர்க்கும்படியும். நபி சொன்னாங்க எனக்கு கத்தளையிட்டிருக்கிறான், தாடியை வளர்க்கும்படியும் மீசையை கத்தரிக்கும்படியும், மீசையை கத்தரிக்கும்படியும். இதை நானும் பல ஆண்டு சொல்லி சொல்லி வந்தோம், யாரும் வைக்கிற மாதிரி தெரியல, யாரும் வைக்க நபிதான் நபித சுண்ணத்து வாப்பா வெயிங்க, அதுதான் உங்களோட கடைசியில வாரம் அடிநின்று மவுத்தாகும் போது தொப்பியை கிளட்டிடுவாங்க, ஜுப்பாவை கழட்டிடுவாங்க, எதுவெல்லாம் சுண்ணத்தாக இருந்ததோ அதெல்லாம் கலட்டிடுவாங்க, நீங்க சுண்ணத்தோட இருந்தவர் தான் என்று வார ஐடென்டி. இந்த தாடி தான் ஜனாதாவோட வரும், ஜனாதாவோட வரும், வெயிலுங்க வணக்கத்திருக்கிறேன் வெயிங்க. ஒவ்வொரு தாடி முடிக்கும் ஒவ்வொரு சூரியன் பெண் சொல்றதுல அம்மா வருவானா, யாரும் வைக்கல. திடீர்னு பார்த்தா திரும்ப பார்த்தா இந்த வரிக்குதிரை வந்திருக்கிறீங்களா, வரிக்குதிரை அது மாதிரி தாடியில போடு இப்படி இப்படி சீவிட்டு, இது என்ன பார்த்தா இவன் சுண்ணத்துக்கு வைக்கல, யாரோ ஒரு ஒரு யூதன் ஒரு கூட்டாளி தாய்மார்கள் வந்திருக்கக்கூடிய வாழ்வர்கள் தந்தைமார்கள் இந்த விடயத்தை அளவாக கவனிக்கணும். ரஹிம் அல்லாஹுல் முஹல்லிக்கு, அதாவது முடியை முடிய ஷோட்டா முஹல்லிக்கு முடியை வலிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, முடிய முட்டை வெட்டுவவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று வருகிறது. மூணு முறை சொன்னாங்க ரஹிம் அல்லாஹுல் முஹல்லிக்கீன், ரஹிம் அல்லாஹுல் முஹல்லிக்கீன், ரஹிம் அல்லாஹுல் முஹல்லிக்கீன், முடியை முட்டை வெட்டுவவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்ப நம்ம அந்தஸ்துல இருப்பாங்க சஹாபாக்கள், யார சொல்லா முகஸ்ஸிரே ரெண்டுல ஒன்றுல பிடிக்கிறாங்களுக்கு ரஹ்மத் இல்லையோ அப்படின்னு கேட்டாங்க. என்னதான் இதுவும் ஒரு யூதன் பழக்கியது சுண்ணத்துக்காக வைக்கல, சுண்ணத்துக்காக வைக்கல. சில பேருடைய முடி முதலாவது முதல் காலத்துல தூரமான காலம் இல்ல, எங்கட காலம் சின்ன வயசுல எங்கட காலம், எங்கட காலத்துல ஸ்கூலுக்கு போனாலோ கிளாஸ் போனாலோ மதரசாவுடைய காலத்திலேயோ தலை வாழ்ந்துட்டு வாழ என்று போனா போய் கண்ணாடிக்கு முன்னால வந்து தலையெல்லாம் வாழ்ந்து அழகா முடிவெல்லாம் அமர்த்தி தேங்காய் போட்டால் இது தலை வாழ்ந்து உள்ளுக்கு போனா தலை வாழ்ந்துட்டு வாரவன் சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்தா வளர்ந்து மடிஞ்சி ஒட்டிருந்த முடியெல்லாம் நிமிந்து நிற்குது, நிமிந்து நிற்குது, அதே கலந்து விட்டு மாதிரி. அப்படியே நான் நினைக்கிறேன் இப்படி ஆயிடுது, தலையை வாழ்ந்திருந்த தலையை கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் குழைச்சுருந்தேன், இப்படி குழைச்சுறேன். சொல்ல நாளை சொல்ல இந்த முறையில வாருவாங்க அல்லது இந்த முறையில வாங்குவாங்க. இது எப்படி எல்லாத்துல முடியும் நின்றுகிட்டு
இதெல்லாம் இப்படியாக ஷோட் பண்ணி இதையும் இப்படி நடுவுல வெட்டி நடுவுல நிமித்தி வச்சிருக்கீங்க ஓரத்தை வெட்டி. இது யூதர்களுடைய பழக்கம்,
இது யூதர்கள் கொண்டு வந்தது, யூதர்கள் கொண்டு வந்தது. தாய்மார் தந்தைமார்கள் ஆழமாக உங்களோட பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுடைய விடயத்தில் இதை கவனிங்க, இதை கவனிங்க. நாங்க இன்னும் சொல்றோம், என்ன சொல்றோம், தந்தைமார்களுடைய பொறுப்பு நீங்க எல்லாரும் தான், நானும் தான். நீங்க எல்லாரும் பேசுவீங்க கடையில தனியோ ஒரு நாடுகளுடைய எழுத்துல பேசுவீங்க, வாழ்வர்கள் தான் கெட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு பேசுறேன். யாருன்னா வாழி வந்து தாண்டினாங்க, இவங்களோட வந்துகத்துல இருந்தால்தான் கேட்டாங்க, வாழ்வர்கள் தான் கெட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு பேசுவாங்க. ஓம் கெட்டு போயிட்டாங்க என்ன செய்யறாங்க, அவன் எந்த நேரம் பார்த்தாலும் போன் தான், போனோட தான் இருக்கான், படத்துலாம் இருக்கான், இதான் பேசுவாங்க. யாரே வாலிபத்தை தாண்டியவங்க, 30 வயசோட வாழ்க முடியும் விளங்குதா, 30 வயசோட 32 வாழ்க முடிஞ்சு. இனி அடுத்த ஸ்டெப்ல ஆரம்பிப்பாரு. நான் கேட்க வாலிபர்கள் வாழத்தாலையா வந்தேன், வாலிபர்கள் கெட்டு போயிட்டாக்கண்டா, வாலிபர்கள் வாழத்தாலையா விழுந்தேன், வாலிபமாகவே வந்தான் இல்லையே. வயிற்றிலிருந்து உமாவுக்கு மகனாக மடியில இருந்து பாப்பாவுக்கு மகனாக உங்களோட தெரிஞ்சவன் தானே வாலிபராக இருக்கிறான். அவன் கெட்டு போகும் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க, அவன் கெட்டு போகும் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க, பிள்ளை எப்படி வளர்த்தீங்க. நான் சொல்லுகிறேன், நானும் தான் நீங்களும் தான் பிள்ளைகளை வளர்க்கல்ல அவர்களாக வளர்ந்து விட்டார். வளர்த்தாங்க யாரு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், பிள்ளையை வளர்த்தாங்க, பிள்ளையை வளர்த்தாங்க. மக்காவில உம்மாவின் மகனையும் பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. ரெண்டு விஷயம் விளங்கணும் பாப்பா மாறு, இதை கவனமாக கேளுங்க. உங்களோட பிள்ளை தீனோட இஸ்லாத்தோட பக்குவமாக வளரணும் என்றா நீங்க ரெண்டு விடயம் செய்யணும். ஒன்றென்ன, உங்களோட மனைவிய சாலிகானவளாக இருக்கணும் ஆக்கணும், அப்பதான் உங்களோட பிள்ளை சாலிகானவளா வரும். உதாரணம் சொல்றோம், உதாரணமா சொல்றோம், மக்காவுல பாலைவனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உம்மாவை மகனையும் விட்டுட்டு வாங்க, சுருக்கமா முடிச்சுக்கொள்ளும், விட்டுட்டு வாங்க. வரும்போது பாலைவனத்தில் விட்டுட்டு விரும்பின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்துட்டே வாங்க. இதை ஹஜ்ஜுடைய காலத்துல பயங்க விட்டது நான் எதுவும் பேசல, விரும்பின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா இப்ராஹிம் எங்க போறீங்க, புகாரியில வரக்கூடிய அறிவாய் கேட்டாங்க, யா இப்ராஹிம் ஐன தன்ஹம் எங்க போறீங்க, அத்தத்திற்கும் பிஹாரல்வாஸ் இந்த கோடையில இந்த பள்ளத்தாக்கில் எங்க ரெண்டு பேரை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க. இப்ராஹிம் இஸ்லாம் ஒன்று பேசுற நடந்துகிட்டே இருக்காங்க. கவனிங்க, கணவனுடைய இந்த ஆக்ஷன், கணவனுடைய இந்த செயலை பார்த்த மனைவி விளங்கினால் கணவன் இப்படி செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் என்று விளங்கிற ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டார், அல்லாஹ் அமரக்க பிஹாதா, புகாரி வரக்கூடிய அறிவாய் இப்ராஹிம் இது அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன கட்டளையா, அல்லாஹ் அமரக்க பிஹாதா. நடந்து கொண்டே சொன்னாங்க, முன்னால இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியாக நம்மள காதால கேட்பதற்கு தௌபி சொன்னாங்க. அப்ப மகனை கையில பிடித்துக் கொண்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதில் சொன்னாங்க, என்ன தெரியுமா, இதன் அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் லா யுபைனல்லாஹ், அல்லாஹ் ஒரு காலமும் எங்களை வீணாக்க மாட்டான். பாலைவனத்தில் தண்ணில் மகாமெதுவாகவில்லை, ஜம்சம் கிணறில்லை,
சபா மருவா இல்லை, எதுவுமே இல்லை. பாலைவனத்தில் வச்சு அந்த உம்மா சொன்னான், இதன் அப்படி என்றால் அல்லா ஒரு காலமும் வீணாக்க மாட்டார். இத அந்த குழந்தை கேட்டுக்கிட்டு இதை வச்சுதான் உலமாக்கள் சொல்றாங்க, வாப்பா வந்து பாலைவனத்தில் விட்டுட்டு போயிட்டு வந்து சொன்னார் இல்லையா, மகனே நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுத்து பழியிடும்படியாக உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட நேரத்தில் மகன் சொன்னாரே, யாஹவதி உமர், உங்களை அல்லாஹ்வால சொல்லப்பட்டத நீங்க செஞ்சிருங்க என்று சொன்னாரே, இந்த வார்த்தை உம்மா இடத்திலிருந்து படித்த உமா சொன்னா அப்படி என்ன நீங்க போங்க அல்லாஹ் உதவி செய்வார் என்று சொன்னாவே அதை பிள்ளை கேட்டு பழகியது. பாப்பாளத்தில் சொன்னாரியா, பாப்பா அல்லாஹ்வுடைய ஓனர் என்ன அறுத்து பட்டிடுங்க. சொல்ல வருகிறேன், உங்களை பிள்ளையையும் ஏந்த பிள்ளையையும் சாதியான பிள்ளையாக நீடோட மார்க்கத்தோட வளர்க்க முயற்சி செய்யுங்க, வளர்க்க முயற்சி செய்யுங்க. நான் 180% சொல்லுவேன், ஏன் உங்களோட பிள்ளைகள் எனக்கிட்ட அந்த வயசுல பிள்ளை இல்ல, உங்களோட பிள்ளைகளும் உங்களோட மனைவியும் நீங்களும் 180% என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம், கோபப்பட வேண்டாம். யூதர்களோடு பழக்கத்தோடு தான் இருக்கும், யூதர்களுடைய பழக்கத்தோடு தான் இருக்கும், பழக்கி வைத்து விட்டோம். அதுல ஒன்றுதான் கவனமாக கேளுங்க, யூதர்களுடைய திட்டத்தில் ஒன்றுதான் சீக்ரெட் பாதுகாக்கிறது, அதாவது ரகசியம் பாதுகாக்கிறது. நம்ம கேட்கலையா, வயசுக்கு வந்த மகன் போல நீ என்ன பார்க்க, நம்ம கேட்கிற வயசுக்கு வந்த மகன்ற போன மகன்ற டைரிய மகண்ட டைரிய மகண்ட லெப்ப நீ ஓபன் பண்ற பாப்பாக்கே ரெண்டு அந்த இது பண்றாரு, நசியத்தை ஓடி பண்றாரு. தவறு, வயசுக்கு வந்த மகந்த போல நீ பார்க்க கூடாது, வயசுக்கு வந்த மகன்ற டைரிய நீ பார்க்க கூடாது, வயசுக்கு வந்த மகனுக்கு வார கடிதத்தை நீ பிரிக்க கூடாது. யாருக்கு சொல்றாரு, பாப்பா கிட்ட. நான் பார்க்காம ஏந்த மகன்ற நெப்பன் நான் பார்க்காம ஏந்த மகனுக்கு வார கடிதத்தை நான் பார்க்காம வேற யாரு பார்க்கிறேன். தந்தை மகனே உங்களுக்கு நசியத்தாக நான் சொல்கிறேன், உங்கள மகன் என்ன போன் வைத்திருக்கிறானோ, உங்கள மகள் என்ன போன் வைத்திருக்கிறானோ, கிழமைக்கு ஒரு தடவை பாஸ்வேர்டு எடுத்து போனை லெப்ப ஒன் பண்ணி ஒவ்வொரு ஃபைலாக செக் பண்ணுங்க, வீடியோ ஃபைல் பிரைவேட்டான ஏதாவது ஃபைல் போனை கிளீனாக பாப்பா மாறி செக் பண்ணுவது ஃபர்லைன். தெரியுமா, பாப்பா லெப் வாங்கிருக்காரு துபாய்க்கு போய் முதலாவது சொல்லிட்டு வாங்க போறாரு, இன்ஷால்லா நான் துபாய்க்கு போய் நல்லோரு வேலை செட்டில் ஆயினா உங்களுக்கு வார யாருடைய கையிலாவது ஒரு லெப் இல்லன்னா ஒரு போன் வாங்கி அனுப்புவேன், அதுக்குள்ள ஒரு உள் வாக்களிக்கிறேன், அதோட நீங்க நாசமா போங்க. அஞ்சு வயது பத்து வயது பாஸ் வாங்கி கொடுத்திருக்கிற அருவாப்பா ஓழல் பாஸ் ஏழு பாஸ் பாப்பா 40,000 ரூபாய் போன் வாங்கி மகனுக்கு கொடுத்திருக்கிறாரு. மூணு பேர் சேர்ந்து வாலிபர்கள் என்னோட கோபுரம் வேண்டாம், மூணு பேர் சேர்ந்து வாலிபர்கள் தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து போன பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க கண்டால் 80% அது பாவமாக கருதி, 20% தான் நன்மையாக இருக்கும். 80% ஒரு காலம் இருந்தது, ஒரு சினிமா பார்ப்பதாக இருந்தால் பஸ் ஏறி போயில் நின்று டிக்கெட் எடுத்து வெறுத்து போய் ஒரு வெள்ளம் படம் பிளாக் அண்ட் ஒயிட் சுருக்கமா சொல்ல போனா சத்தம் இல்லாமல் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வருகிறேன், எங்க காலத்தில் அது இல்லாமல் எம்ஜிஆர் படம், அதோட உங்களுக்கு வெறுத்து போயிடும் ஒரு படம் பார்க்க ஒரு நாள். ஆனா தந்தைமார்களே என்ன படம் வேண்டும், சினிமா மட்டுமல்ல விபச்சாரத்தை உங்களோட மகன்
உங்களோட வீட்டுக்குள்ள இருந்து நீங்க வாங்கி கொடுத்த போனை கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். முழு உலகத்தையும் 49 ரூபாய்க்குள்ள ஒரு சிம்மில் என்னென்ன பாவம் வேணுமோ அத்தனையும் பார்த்து விட்டு எழுப்பிச்சிருக்கிறான். பாப்பா சொல்றாரு, எங்கட மகன் தான் மாஷல்லா 12 மணி வரைக்கும் லெப்லேயே இருந்து படிக்காரே. நான் சொல்றேன், மகன் படித்தாரா பாவம் செய்தாரா? போய் பாருங்க, போய் பாருங்க. எங்க மகன் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறான், போறான் வாரான். எங்க மகன் நைட்ல மகரிபுக்கு பின்னால கிளாஸ் போறா, போறா வாரா. யாரோட போறா, யாரோட வாரா, என்ன பேசுறா? ஏழல் படிக்கிற என் மகளுக்கு, ஓழல் படிக்கிற என் மகளுக்கு கையில எதற்கு போல், கையில எதற்கு போல். யாரோட பேசுறாங்க, என்னை தவிர, உமாவை தவிர வேற யாரோட பேச்சு? தேவன் நாள உறவுகளை கண்டால் தட்டி கேட்டு அறிவித்து நீக்கிறீங்க. மகள் போறாரு, எங்க போறாரு, எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியுது, எங்க இருக்காரு, யாரோட பழகிறாரு? தாய் தந்தையர்கள் அது அவதானமாக நோட்டப்படுங்க. யூதர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் ஒன்றுதான், வயலுக்கு வந்த ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ தந்தை மாறு சந்தித்தால் வன்வன்னை கழிப்போம். அதிகாரிகள் இருந்தால் நீங்க கோவப்படக்கூட, ஒரு காலம் இருந்தது நாங்க நாங்க உங்களோட காலம், எங்கட காலம், எங்களுடைய சத்தம் கேட்டா சும்மா பாலம் வரும், அடிக்க தேவையில்லை. சத்தத்தை கேட்டாலே பாலம் வரும், பைக் சத்தத்தை கேட்டா ஒட்டுக்கு கொடுக்கும். எங்களுக்கு செய்யக்கூடிய காலங்கள், ஹிபுளுடைய காலங்கள், உஸ்தாத ரூம திறந்தாருந்தா நெஞ்சில தண்ணீர்க்காரர்கள். பழைய பாடம் புதுப்பாடக்கூடிய டைம் வந்தா அதே அன்னைக்கு சாப்பாடு நிறைய. அப்படி பயந்து ஓதியவர்கள், அப்படி பயந்து படித்தவர்கள் நாங்க. எங்கட செயலங்க வாராருந்தா, எங்கட ஆசிரியர் அங்க வாராருந்தா சைக்கிளை இங்க வச்சுட்டாங்க புரியுவோம். இப்ப பிள்ளைகள் யூதர்களுடைய திட்டத்தின் மூலமா இப்படி வந்துட்டாங்கடா, சேர் நடந்து போறாரு, பைக்ல மாணவன் போய் நின்று சேர்ந்த நடையில இன்னு கேட்டு போறான். கிட்ட போய் சேர் என்ன நடையில ஏத்திட்டு போ, சொல்லி கேட்ட வர தெரியுமா? சைக்கிள் வாங்க இல்ல, நடக்குது நடக்குது. சலாம் இல்லாம நடக்குது. உஸ்தாதை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாத, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாத மக்கள் என்னை சார்ந்தவன் அல்ல. ஏந்த உம்மத்தின் இன்னைக்கு மாணவர்களை எப்படின்னா கொப்பிலே வச்சிருக்கான் வன்மன்மை. சேர் அடித்து அங்கிருந்தே கோல் பண்ணுவான். திட்டம் யூதர்கள் கொண்டு வந்தது மரியாதை இல்லாமலாக விட்டது. எனவே நேரமாகிவிட்டது தந்தைமார்கள், இந்த முஹர்ரத்துடைய காலம் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் தொழிலாளிகள், நீங்கள் தொழில் செய்யுங்கள். பிள்ளைகளை குலைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ப்ராப்பர்ட்டி, அவர்களுக்கு பொருளாதாரம் தேட வேண்டும். அதுவல்ல நோக்கம், அதுவல்ல நோக்கம். கடல் இல்லாமல் மௌத்தாக உங்களுக்கு ஆசை, கடல் இல்லாமல் மௌத்தாகின்ற பெரிய கடன் என்ன தெரியுமா? மார்க்கம் இல்லாத பிள்ளைகளை வளர்த்துவிட்டு மௌத்தாகுவது கடன். அந்த கடனை யாரும் நிவர்த்தி செய்ய முடியாது. கடன் அல்ஹம்து சூரா தெரியாது. உங்களுடைய ஜனாதாவை தொழிலுக்க தெரியாத பிள்ளைகள் வளர்த்துவிட்டு மௌத்தாகுவது கடன். அந்த கடனை யாரும் நிவர்த்தி செய்ய முடியாது. காசு சேருங்க, வீடு கட்டுங்க, பிள்ளைகளுக்கு சொத்து வாங்குங்க. அதே போல அல்லாஹ் என்ற பாரிய வார்த்தையை குழந்தைகளை உள்ளத்தில் கொடுங்க. அல்லாஹ் என்னை படைத்தவன் அல்லாஹ், பரிபாலிப்பவன் அல்லாஹ், உணவு தருபவன் அல்லாஹ். அல்லாஹ் ராஜி, பிள்ளைக்கு உதாரணம் காட்டுங்க. பாத்தீங்களா மகனே, அல்லாஹ் ராஜி, அல்லாஹ் உணவளிப்பவன். எப்படி உணவளிக்கிறான் என்றால், ஹஜ்ஜில 20 லட்சம் மக்களுக்கும் 20 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுக்கிறான். விளங்க கொடுத்துங்க, அதை நீங்க உணருங்க.
நாம ராஜிக்கண்டு படித்திருக்கிறோம். அல்லாஹ் உணவளிப்பவன். எப்பயாவது நினைச்சீங்களா அல்லாஹ் எப்படி உணவளிப்பவன்? நான் உதாரணம் சொல்லி காட்டுகிறேன். ஹஜ்ஜில 20 லட்சம் மக்கள் ஒரு நேரத்தைக்கு ஒரு ஆள் 1 லிட்டர் தண்ணி குடித்தாலும் 20 லட்சம் லிட்டர் தண்ணி அல்லாஹ் போட்டுகிறான். 15-20 நாள் தங்குகிறார்கள். அல்லாஹ் உணவு கொடுக்கிறான், அல்லாஹ் தண்ணி கொடுக்கிறான், அல்லாஹ் சாப்பாடு அளிக்கிறான். 20 லட்சம் ஹாஜிகளும் கொடுக்கக்கூடிய ஒட்டகத்தையும் மாட்டையும் குர்பானிக்காக அல்லாஹ் உருவாக்குகிறான், அல்லாஹ் கொண்டு வருகிறான் பிள்ளைகளுடைய உள்ளத்துல. அத ஆழமாக பதியுங்க. எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பாக்குங்க. இன்னொருடைய சுருக்கமாக சொல்கிறேன், என் முஹர்ரம் மாதத்தை சிறப்பாக்குங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. வருகின்ற 23, 24 நாள் 9, 10 முறைகள்ல முஹர்ரம் மாதத்துடைய நோன்பை பிடித்து எப்படி யூதர்களுக்கு மாற்றம் செய்கிறோமோ அதே போல வாழ்க்கையினுடைய நடைமுறைகளிலும் பாவத்தை விடுங்க. பாவம் பாவத்தை வாழ்க்கையில் ஹராமாக்குங்க, நன்மைக்கு அடிமையாகுங்க. எனவே என்னுடைய சொல்கிறேன், முஸ்லிம்கள் என்ற ரீதியில சில கும்பல்கள் முஸ்லிம்கள் என்ற போர்வையில இஸ்லாத்தை மையமாக வைத்து நாங்கள் முஸ்லிம்கள் என்று உங்களுக்குள்ள உலாவந்து கொண்டிருக்கின்ற சில காலத்தில் நாம் வாழ்கிறோம். அதுல ஒரு பிரிவினர் தான் ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர். ஷியாக்களுடைய கொள்கையை அதில் நானும் ஒரு பிரச்சாரமாக இருக்கிறேன். ஷியாக்கள் என்று சொல்லுவவர்களுடைய விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருங்க. ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் ஷியா முஸ்லிம்கள் என்றவர்கள். ஷியா மதத்தவர்கள் அவர்கள் வேற மதம், அவர்களுக்கு விசுவாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அவர்கள் வேற மதம். நான் ஷியாவுடைய மதரசாவில் ஓதின ஒரு மாணவியை சந்தித்து சில விடயங்கள் கேட்கிறேன். அவர் சொன்னார் சில விடயங்கள், ஒரு ஈமான்தானே அந்த விடயத்தை தாங்க மாட்டான். என்ன சொன்னார் தெரியுமா? ஆயிஷா விபச்சாரி, அவளை கபரில் இருந்து தோண்டி எடுத்து ஹத்தரிக்கப்பட வேண்டியவள். ஆயிஷா விபச்சாரி நடுகுழுவின் மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய உமர் என்று பெயர் வைத்த அந்த கனவால் நாங்கள் நுழைய மாட்டோம். ஏன்னால் எங்களுக்கு உமர் எதிரி, எங்களுக்கு உமர் எதிரி. துபாயிலிருந்து வந்த ஒரு தோழர் சொன்னாரே, அவர் கஃபீல், அவருடைய வீட்டு தலைவர் 2 நாய்களுக்கா ஷியா. அவரு ஒரு நாய்க்கு உமர் என்றும் இன்னொரு நாய்க்கு அபுபக்தர் என்றும் பெயர் வைத்தார். இது அவர்களுடைய சுருக்கமாக சொல்கிற நேரமாக இருக்கிறது. இந்த கொள்கையுடையவர்கள் ஏதாவது ஒரு ரீதியில முதல் இதை சொல்ல மாட்டாங்க, நல்லா பழகி மூளை வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில இதை போடுவாங்க. எனவே இந்த நாட்டில ஷியாக்களுடைய கொள்கை பறைவர்களது, அவர்களை அடையாளம் கண்டால் உறவை தூரமாக்குங்க. திருமண விடயத்தில் அவர்களுக்கு பொன் மாப்பிள கொடுக்காதீங்க. அவர்களுடைய கல்யாண கலாச்சாரங்கள்ல நீங்க கலந்து கொள்ளாதீங்க. ஈமானை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்ற நபி என்ற சஹாபாக்கள் என்ற நாமம் கியாமத்து வரைக்கும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், மொழியப்பட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக, பரிசுத்தமாக வாழ வைப்பானாக, தூய்மையாக வாழ வைப்பானாக. எதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, எதையெல்லாம் காதால் கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ அத்தனையும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் மௌத்து வரைக்கும் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாத்தை தீனை தூய்மையான முறையில அல்லாஹ் வழிநடாத்தி எமக்கும் அறியத் தருவானாக. விதிவத்துகளை விட்டும் பரிசுத்தமான இஸ்லாத்தை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அனைவரையும் அமல் செய்வானாக. வாஹ்மத் அவானா அலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.